ගරු ජීවන්ත උණ්ඩමන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තියෙනවා.
ගෞරව தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, எனக்கு முன்னால பேசின உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருந்தாரு, மக்கள் ரொம்ப நிம்மதியா இருக்காங்க, திருப்தியா வாழ்றாங்கன்னு. அப்புறம் எதுக்கு இந்த அவசர கால சட்டம்? எனக்கு அது புரிய மாட்டேங்குது. அதே நேரத்தில் ஒரே ஒரு விஷயம், நான் இங்க இருக்கிற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் கிட்ட சொல்றேன், நீங்க சொல்றீங்க நாங்க தான் அரசியல் பண்றோம்னு. எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற கட்சி தலைவர்கள் அனைவருமே மக்கள் பிரச்சனையை பேசிட்டு இருக்காங்க. ஆளுங்க தரப்பினரை பார்க்கும் போது எனக்கு ஒரு வேடிக்கையா இருக்கு. காரணம் என்னன்னா, மூத்தவர்கள் நான் பேச விரும்பல இந்த இடத்துல, ஆனா புதிதாக நியமிக்கப்பட்ட ஆளுந்தரப்பு இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்ப மைக்க பார்த்தாலும் உடனே ஆரம்பிச்சிருவாங்க, தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் போல எந்தவித அரசாங்கமும் கிடையாது இந்த உலகத்தில். ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா, நாங்க கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. காலையில கௌரவத்துக்குரிய சமந்த வித்யாரத்ன அவர்கள் இங்க இருந்தாரு, நான் அவர்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் முன் வச்சேன், அவங்க வந்து சம்பள பிரச்சனை சரியா கொடுக்கறோமான்னு ஆளுந்தரப்புல இருக்க அவங்களோட உறுப்பினர், ஆளுந்தரப்புல இருக்க அவங்களோட அமைச்சர் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. அப்ப நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு வந்து அரசாங்கத்தை விமர்சிக்கிறதுல எந்த விதமான இஷ்டமும் கிடையாது, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் மனித உரிமை ஆணைக்குழு சொல்லியிருக்கு, சம்பளம் விவகாரத்துல அரசாங்கம் தவறு செஞ்சிருக்கு, சரியான முறையில மக்கள் கிட்ட அந்த சம்பளம் போய் கிடைக்கலன்னு. இப்ப அதை நம்ம கவனிச்சிருக்கோம், தொழிற்சங்க அனுபவம் எங்க கிட்ட இருக்கு. நான் வந்து முன் வச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சம்பளத்தை சரியான முறையில மக்கள் கையில ஒப்படைங்க. ஏன்னா இன்னைக்கு பெருந்தோட்ட நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களுக்கு அரசாங்கம் 5000 மில்லியன் நிதி ஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அவங்க சரியான முறையில அதை மக்கள் கொடுக்குறாங்களா இல்லையானு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இருக்கும்போது அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு கட்டாயம் தேவைப்படுது. அது மட்டும் இல்லாம, கௌரவ ஜனாதிபதி அவர்கள் வந்து நுவரெலி மாவட்டத்துக்கு வந்து வேவண்டன் தோட்டத்தை பத்தி, குறிப்பாக வேவண்டன் தோட்டத்தை பத்தி பேசியிருந்தாரு. அங்க வந்து மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு கட்டாயம் நம்ம வேலை செய்யணும்னு. சரி, இன்னைக்கு அந்த மக்கள் அந்த பகுதி, என் சொந்த ஊர் அந்த பகுதியில ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக. ஏன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க முன்வைக்கிற கடிதம் எதுக்குமே பதில் இல்லைன்னு. இன்னைக்கு உங்களுக்கு பிடிக்கதோ இல்லையோ, பெரும்பாலான மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் தித்வா சம்பந்தமா எந்தவித முன்னேற்றமும் கிடையாது. இந்தியா வீடு திட்டம், கௌரவத்துக்குரிய பிரதி அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, தித்வா புயல் சம்பந்தமா வீடு திட்டத்தை பத்தி கேட்கும் போது கௌரவ பிரதி அமைச்சர் சொல்றாரு, மலையகத்தை பிரதித்துவப்படுத்துறவர், கைவிடப்பட்ட வீடு திட்டத்தை நாங்க கட்டி எழுப்பியிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு, யார் கைவிட்டா? வாங்க, நம்ம நான் பிரதி அமைச்சருக்கு ஒரு அழைப்புதல் வர்றேன், நாங்க ரெண்டு பேரும் டெல்லிக்கு ஒரு பிளைட்டை போட்டு நேரடியா போய் கேட்போம், யார் கைவிட்டானு உண்மை வெளியே வரட்டும். இடைநிறுத்தப்பட்ட வீடு திட்டத்தை கட்டி எழுப்பினது ஜீவன் தொண்டமான். நான் அமைச்சரா இருக்கும் போது ஒரு வீடின் விலை எவ்வளவு நீங்க யாராச்சும் சொல்ல முடியுமா? 550 சதுரடி. நான் பாரம் எடுக்கும் போது 9,50,000 ரூபாய் விலைவாசி அதிகரிச்சனால, பொருளாதார நெருக்கடினால 28 லட்சம் ரூபாய்க்கு அதிகரிக்கப்பட்டுச்சு. இந்திய அரசாங்கத்தோட பல்வேறு கலந்துரையாடல்கள் நடத்தி நாங்க 28 லட்சம் ரூபாவை எடுத்தோம். ஆனா எடுத்து கடைசியில என்னாச்சு, 1300 வீடுகளை, உங்க எல்லாருக்கும் ஒரு உண்மை தெரிஞ்சவங்க தானே, அந்த உண்மையை நான் இங்க போட்டு உடைக்கிறேன். அந்த 1300 வீடுகளை நான் வந்து பதவி விலகும் போது, அதாவது ஆட்சி மாற்றம் வரும்போது, நாங்க வந்து ஒப்புதல் போட்டு அதை அமுல்படுத்த தயாரா இருந்தோம். அரசாங்கம் மாறினப்புறம் என்ன, இல்ல இது ஜீவன் தொண்டமான் கொண்டு வந்த 1300 வீடுகள், அதுல இருக்க பயனாளிகள் எல்லாம் மாத்துங்க அப்படின்னு ஒரு கதை போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? இல்ல 10 பேர்ஸ் காணி, அதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் தானே எங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க அப்படின்னா அரசாங்கம் ஒரு பாணியில கடைசியில அந்த வீடு திட்டம் கைவிடப்பட்டுச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு. நான் சொல்றது போயினா, இங்க இருக்க எதிர்கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், ஆளுங்கட்சி உறுப்பினர்களா இருக்கட்டும், கடந்த 2 வருஷமா வந்த வரவு செலவு திட்டத்துல ஆளுங்கட்சியில மலையக பிரதிகள் என்ன சொல்லியிருக்காங்க, 2024 4500 வீடுகள் இந்த வருஷம் கட்டி முடிப்போம், 2025 4500 வீடுகள் கட்டி முடிப்போம். இன்னைக்கு 9000 வீடுகள் முடிஞ்சிருக்கணுமே, ஆனா இது வரைக்கும் மலையகத்துல ஒரு வீடு கூட வரல. ஜனாதிபதி அவர்கள் வந்து தித்வா முடிஞ்ச பிற்பாடு அவர் ஒரு கமையில இருக்க ஒரு கிராமத்துல இருக்க ஒரு சாதாரண வீட்டுக்குள்ளார போய் நாங்க கட்டின வீட்டுல நாங்க வந்து சாப்பிடுறோம் சொல்றாரு. சரி, மலையகத்துக்கு வாங்க. ஆனா இதான் நாங்க ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு உங்களை இந்த விஷயத்துல விமர்சிக்க இஷ்டம் இல்ல. காரணம் வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் தான் இதுல பிரச்சனை. அந்த சட்டத்தை நீங்க சரியான முறையில அமல்படுத்தணும். And I'm sorry, I just need to bring up something very important and I want to say this in English so everybody understands this. See, recently we dealt with a tragic incident and I'm sure all of you are aware of it. It involved the Atmasthanadhipathi of the Anuradhapura chapter. And I'm shocked to see that not many people in Parliament are actually voicing this out. I have to thank the Women's Caucus here because they have been pushing for it. The National Child Protection Authority has been pushing for it. But unfortunately, everybody else is so worried and scared about saying that 11-year-old girl was raped. And are you telling me that religion is more important than your own children? What is needed right now is not just for the Women's Caucus to speak about this. What is needed right now for the Parliament to come together, whether you're the ruling party or in the opposition, and have a select committee to prevent abuses like this, not just in religious institutions, but across different fields. I'm sure we can do more as parliamentarians. We all should be ashamed of ourselves that we allow this to happen. And you know, there's just one last thing I would like to add. There are certain characters outside Parliament who are saying, no, that girl was indulged in prostitution. I'm sorry, I doubt their upbringing. It is a very shameful thing to say that an 11-year-old girl who was sexually groomed was involved in prostitution. And I would just like to make a request to this House, to the Leader of the Opposition and to the Chief Government Whip, to come together and to create a select committee which involves not just members from the Women's Caucus, but also party leaders, where they can come forward and come up with a feasible solution. And not speaking about it and being silent, I know that's the government's modus operandi, but not speaking about it and being silent doesn't necessarily solve the issue. And I mean, lastly, I can understand the government's selective approach when it comes to certain matters like the PTA, which we just discussed. When the word Suresh Sali is brought up, immediately the government members are getting worked up. But the minute the name Sangeetan was brought up, we shouldn't pay any heed to it. I didn't know singing a song in this country is wrong. That's very disappointing. And one last thing I might have to add. I technically had 7 minutes. In the Sambala Prasnia Porta Varakina, Oreo Vishanda, and the Rathala Sola Vimbra, Sambala and the Niki Malaga Makal Kateri, Seriana Morella, Sambala, and Vilkapoi, Sera Martin, in Niki Kilokanaka Kutirkanga, Ada Unme, Vela Sume Adigar Chirk. ஆனா இன்னைக்கு மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏண்டா வாக்களிச்சோன்னு நினைக்கிற ஒரு நிலைமை வரும். இதை நான் சொல்றதுக்கு நீங்க என்ன திருப்பி சொல்லுவீங்க என்னை பத்தி? இல்ல நீங்க இவ்வளவு காலமா ஆட்சியில இருந்தோம், நாங்க ஆட்சியில இருந்தோம், ஆட்சியில இருக்கும் போது பல்வேறு வேலை திட்டங்கள் கொண்டாந்து இருந்தோம். ஆட்சியில இருந்த நாள் தான் எங்களுக்கு தெரியுது பிரச்சனை வந்து அரசியல் பிரச்சனை வந்து பெருந்தோட்ட நிறுவனங்கள், அதை வச்சு யார் அரசியல் செய்யறான்னு அனைவருக்குமே தெரியும். காலம் அதுக்கு பதில் சொல். நன்றி.
ஸ்துதி ஒபத்துமாட்ட.